الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فقد قال الله عز وجل في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب كل شيء حتى إذا فرحوا بما أوتوا أخذناهم بغتة فإذا هم مبلسون صدق الله المولانا العظيم وعن ابن عمر رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم كان يقول والذي نفس محمد بيده ما تواد إثنان ففرق بينهما إلا بذنب يحدثه أحدهما أو كما قال عليه الصلاة والسلام உலகை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகிலே பாவங்களை போக்கி நீக்கி அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் எனும் ஒரு உயர்ந்த நோக்கில் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுத்து தள்ளப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரே அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பின்தொயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வின் செலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமைக்காக வேண்டி பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் என் இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹ் எவைகளை எல்லாம் எம்மை தவிர்ந்து வாழுமாறு குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாக எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவை அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு நசீகத்தும் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை மிக அவசரமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. யாரை பார்த்தாலும் பரக்கத், உடலிலே பரக்கத்தில்லை, பொருளிலே பரக்கத்தில்லை, சொத்திலே இல்லை, காலத்திலே இல்லை என்ற கதைதான். எங்கு பார்த்தாலும் நிம்மதி இல்லை என்ற ஒரு கவலைதான். ஆனால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் மனிதன் கழித்துக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு விதத்தில் அற்பமானதாக இருந்த போதிலும் மறுவிதத்தில் மிகவும் பெருமதி உள்ளதாக இருக்கிறது. இங்கு செல்வந்தருக்கு செல்வம் நிரந்தரமும் இல்லை, சுகமாக வாழ்பவர்களுக்கு சுகம் நிரந்தரமும் இல்லை, வாலிபர்களுக்கு வாலிபம் நிரந்தரமும் இல்லை, அழகானவர்களுக்கு அழகு நிரந்தரமும் இல்லை. இந்த உலகை விட்டு பிரிந்தாக வேண்டும் என்று பார்க்கும் போது இந்த உலகம் மிகவும் அற்பமானது, இது எந்த பெருமதியும் இல்லாத ஒன்றாக தெரிகிறது. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் அடைந்து கொள்வதற்கு உதவியாக அமைகின்றது என்பதை பார்க்கும் போது இது மிகவும் பெருமதி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பனு குலாஹா கோத்திரத்தை சேர்ந்த இரண்டு சஹாபாக்கள், இரண்டு மனிதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள். அதில் ஒரு சஹாபி அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாக்கப்படுகிறார். மற்ற சஹாபி இந்த சஹாபிக்கு பிறகு ஒரு வருடத்துக்கு பின்னால் சாதாரணமாக வஃபாத்தாகிறார். இந்த இரண்டு சஹாபாக்களையும் மூன்றாவது ஒரு சஹாபி கனவில் காண்கிறார்கள். ஒரு வருடத்துக்கு பின்னால் சாதாரணமாக மரணித்த அந்த சஹாபி முதலில் சுவனம் நுழைகிறார். இவருக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. இவர் சொல்கிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். வந்து சொன்னேன், யா ரசூலல்லாஹ், இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது? இரண்டு பேர் ஒன்றாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாக்கப்பட்டவரை விட ஒரு வருடம் பின்னாலும் பிறகு வஃபாத்தான மனிதர் முன்னர் சொர்க்கத்தில் நுழைகிறார், எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று கூறினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? இவரை விட அவர் ஒரு வருடம் நோன்பு அதிகமாக பிடிக்கவில்லையா? இவரை விட அவர் 6000 ரக்காத்துக்கள் அல்லது அதை விட அதிகமான ரக்காத்துக்கள் தொழவில்லையா, சிஜூத் செய்யவில்லையா, இன்னும் இப்படி இப்படியான நல்ல அமல்களை அவர் செய்யவில்லையா என்று கேட்டார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு வாழ கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் அவனது விருப்பத்தையும் நாம் சம்பாதித்துக் கொண்டால் அது கோடிக்கணக்கு பெருமதியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் தான் சொன்னார்கள், உங்களில் யாரும் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்திற்காக வேண்டி மரணத்தை ஆதரவு வைக்க வேண்டாம். ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகளுக்காக இந்த உலகிலே வாழ்வதை விட நான் மரணித்து விடுவது சிறந்தது, எனக்கு மரணித்து விட்டால் நல்லது என்று யாரும் யோசிக்க வேண்டாம் சொன்னார்கள். அப்படி கேட்கவே வேண்டும் என்றிருந்தால், அல்லாஹும்ம ஹினி இன்கானல் ஹயாத்து ஹைரன் லி வதவஃபனி இதா காணத்தில் வஃபாத்து ஹைரன் லி, யா அல்லாஹ், இந்த உலகிலே நான் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் என்னை வாழ வைப்பாயாக, நான் மரணிப்பது சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்க செய்வாயாக என்று கேட்கட்டுமே தவிர அது இல்லாமல் மௌத்தை கேட்க வேண்டாம் என்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, உண்மையில் இந்த உலகம் பெருமதியானதுதான். நாளை சுவனத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு விளைநிலமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகம்தான் இந்த பாவக்கரைகளால், மனிதர்களின் பாவக்கரைகளால் இது மூடப்பட்டுள்ளது, சூழப்பட்டுள்ளது. பூமி முதல் வானம் வரை பாவங்கள் நிறைந்திருக்கின்றது என்று கூறினாலும் அது மிகையாகாது. தனது குழந்தைக்கோ அல்லது தனது சகோதரனுக்கோ அல்லது தனது வீட்டிலோ யாருக்காவது ஏதாவது நோய் ஏற்பட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்காக, அதற்கு மருந்து செய்வதற்காக அனைவரும் துடித்து போகிறோம். ஆனால் எமது குழந்தைகளோ, எமது சொந்த பந்துக்களோ அல்லது எமது நண்பர்களோ பாவங்களில் ஈடுபட்டிருந்தால் அதனை கண்டும் காணாதவர்களாக வாழ்ந்து விடுகிறோம். அதனை பற்றி கவலை கூட இல்லாமல் இருக்கிறோம், அதை சிந்தித்து பார்ப்பதும் இல்லாமல் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பாவம் என்பது தனி மனித வாழ்க்கையையும் ஒரு சமூகத்தையும் ஏன் முழு உலகத்தையும் அழித்துவிடும் சக்தி உள்ளதாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் இபிலீசை பற்றி, அல்லாஹ்விடத்தில் நெருக்கமுள்ளவனாக, அழகுள்ளவனாக, அந்தத்துள்ளவனாக இருந்த ஒருவன் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்ய மறுத்த போதோ, அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்ய ஆரம்பித்த போதோ, பாவத்திலே இறங்க ஆரம்பித்த போதோ, விரட்டப்பட்ட ஷைத்தானாக, அசிங்கமானவனாக, சபிக்கப்பட்டவனாக, துரத்தப்பட்டவனாக, அல்லாஹ்வின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளவனாக மாறிவிடுகின்றான். நெருக்கம் பெற்றிருந்தவன் அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்யும் போது அங்கே கோபத்திற்குள்ளாகின்றான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவனத்திலே என்ன அந்தஸ்துகள் வேண்டியிருக்கிறது, என்ன நிம்மதி வேண்டியிருக்கிறது, என்ன இன்பம் அங்கே இல்லாமல் இருக்கிறது, அனைத்து இன்பங்களுடனும் இருந்த போது அங்கே அல்லாஹ்வின் ஒரு கட்டளைக்கு மாற்றம் செய்த போது அந்த நிரந்தரமான சுவனத்திலிருந்து அழிந்து போகக்கூடிய துன்யாவிற்கு அனுப்பப்படுகிறார்கள். கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் கண்ணீர்களுக்கும் காரணமாக இந்த உலகத்திலே வந்து அழுது அவர்கள் பிறலாவிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நிரந்தரமான சுவனத்திலிருந்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதற்கான காரணமும் அந்த பாவம்தான். முழு உலகையும் தண்ணீரால் அழிக்கப்படுகிறது. 2 அடி 6 அடி தண்ணி அல்ல, மலைகளின் உச்சிகளுக்கு கூட தண்ணி வருகிறது. முழு உலகமும் அழிக்கப்படுகிறது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கப்பலில் ஏறிக்கொண்டவர்கள் மாத்திரம் தப்புகின்றார்கள். அதனால் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அபுல் பஷர் அஸ்ஸானி மனிதர்களின் இரண்டாவது தந்தை என்று கூறுவார்கள். அப்படி முழு உலகமும் அழிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்ததும் கண்ணியமானவர்களே பாவம்தான். ஆண் கோத்திரத்தை பொறுத்தவரை
அவர்கள் பெரும் ஈச்ச மரங்களை போன்று பெரியவர்கள், சக்தி உள்ளவர்கள், உடம்பால் பலத்தால் சொல்லிக்காட்ட தகுந்தவர்கள். இவர்களை அல்லாஹ் காற்றை அனுப்பி அழிக்கின்றான், அவர்களை சொல்லிக் காட்டுகின்றான். அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அடிவேரோடு புடுங்கி எறியப்பட்ட ஈச்ச மரங்களை போன்று பிறந்து கிடந்தார்கள், சாய்ந்து விழுந்தார்கள் என்று அவர்களை அல்லாஹ் வர்ணிக்கின்றான். இத்தனை சக்தியுள்ள அந்த ஆத் கோத்திரத்தையும் அவர்களை அடியோடு அழித்து விட்டது இந்த பாவம்தான் கண்ணியமானவர்களே. சமூத் கோத்திரத்தினர் தங்களுடைய சக்திக்காக வேண்டி, சக்தி எந்த அளவென்றால் அவர்கள் மலைகளை கைகளால் குடைவார்கள். எப்படி நாம் பஞ்சை பிச்செடுப்போமோ இதே போன்று மலைகளை அவர்களுக்கு கையால் தோண்ட முடியும். இத்தனை சக்தி பெற்றவர்களும் அவர்கள் அழிக்கப்படுகின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களது உள்ளங்கள், நெஞ்சுக்குள்ளே இருந்த உள்ளங்கள் அப்படியே துண்டாடப்பட்டது, வெடித்து சிதறிவிட்டது. அல்லாஹ் சத்தத்தை அனுப்பி அழிக்கின்றான். அவர்கள் அடியோடு அழிக்கப்படுகின்றார்கள். இதுக்கும் காரணம் பாவம்தான் கண்ணியமானவர்கள். லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கோத்திரம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த போது அல்லாஹ் அந்த கோத்திரத்தை திரட்டி அனுப்புகின்றான். எந்த அளவென்றால் உலகத்திலே அந்த பகுதி தூக்கப்படுகின்றது. வானத்திலே உள்ள மலக்குமார்களுக்கு பூமியிலே உள்ள நாய்கள் ஓலையிடும் சத்தம் கேட்டதாக எழுதுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வாறு திரட்டப்படுவதற்கு காரணமும் பாவம்தான். காரூன் மிகப்பெரிய செல்வந்தன், அனைத்து சொத்துக்களும் கொடுக்கப்பட்டிருந்தவன். அல்லாஹ் அவனை செல்வந்தன் என்று கூறுகின்றான். இந்த செல்வந்தன் கூட பூமியிலே சுரிவாங்கப்படுகிறான். காரணம் பாவம்தான். இந்த முழு உலகத்துடைய ஆட்சியும் எனக்கு உண்டு என்று கூறும் அளவிற்கு ஆட்சியை அதிகாரத்தை கொடுத்திருந்த திராவணம் அங்கே கடலிலே மூழ்கடிக்கப்படுகின்றான். அதற்கு காரணமாக இருந்ததும் பாவம்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று அந்த பாவம்தான் எமது நாம் கணக்கின்றி அதனை செய்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக எம்மிடம் இருக்கக்கூடிய உள்ரங்கமான வெளிரங்கமான அனைத்து ஞாபகத்துக்களும் பறிபோகின்றது. அதனை நாம் கண்டுகொள்ள தவறுகின்றோம். எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணி முடிக்க முடியாத பல்லாயிரக்கணக்கான ஞாபகத்துக்கள் நாளுக்கு நாள் கைதவறி செல்கின்றன. நாம் பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அடிப்படை காரணமான இந்த பாவங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த பாவத்தை விட்டு தூரமாக வேண்டும் என்ற கவலை இல்லை. அதை பற்றி கணக்கெடுப்பதும் இல்லை. உலமாக்கள் எழுதுகின்றார்கள், ஒரு மனிதன் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அங்கே முதலாவது அல்லாஹ் அறிவிலிருந்து அவனை தூரமாக்கி விடுகிறான். பிரயோஜனமான இனிமை விட்டும் அவனை தூரமாக்கி விடுகிறான். அவனுக்கு நசீப் இல்லாமல் போகின்றது. கண்ணியமானவர்களே, என்று கல்வி கற்பதற்காக, படிப்பதற்காக, அறிவை சுமந்து கொள்வதற்காக பாடசாலைகளுக்கு செல்லும் மாணவர்கள் எத்தனை பாவங்களிலே சிக்கி இருக்கிறார்கள். இதை பற்றி யார் கவலைப்படுகிறோம்? அறிவை கற்று நல்லொரு மனிதனாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட மாணவர்கள் நாளை அதை இழந்து ஒரு அசிங்கமான நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார்கள். காரணம் அவர்களுடைய திறமையின்மை என்று நாம் சொல்லலாம். அங்கே நிகழக்கூடிய பாவங்கள் இருக்கிறதே, இது ஒரு போதும் அறிவை விட்டு வைக்காது. அது தீனுடைய அறிவாக இருந்தாலும் சரி, அல்லது வேற பிரயோஜனமாக அறிவாக இருந்தாலும் சரி, பாவங்களும் பிரயோஜனமான அயல்மும் ஒரு நாளும் ஒன்று சேரா. ஷேகுல் இஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது முதல் முதலாக அவனிடமிருந்து இரண்டு விடயத்தை அல்லாஹ் கலர்த்தி விடுகின்றான். ஒன்று நேர் வழியை கலர்த்தி விடுகின்றான், இரண்டாவது பிரயோஜனமான அறிவை கலர்த்தி விடுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது மனிதனுடைய வாழ்க்கையிலே வறுமையை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான், யார் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் வாழ்க்கையை அமைக்கின்றார்களோ, நாம் அவர்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து நாம் தீர்வை பெற்றுக் கொடுப்போம். அந்த பிரச்சனைகளை இலகுவாக தீர்த்து கொடுப்போம். வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப், அவர்கள் எதிர்பாராத விதமாக நாம் அவர்களுக்கு ரிஸ்கை கொடுப்போம். ரிஸ்க் என்பது சாப்பாடு மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு உலக வாழ்விலே தேவையான அனைத்தையும் சேர்த்துக் கொள்ளும். எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயப்படும் போது அல்லாஹ் எதிர்பாராத விதமாக ரிஸ்கை கொடுக்கிறானோ, இதே போன்று அல்லாஹ்வுக்கு பாவம் செய்ய மாற்றம் செய்ய ஆரம்பிக்கும் போது வறுமை அவனை சந்திக்க ஆரம்பிக்கிறது. அவனுடைய ரிஸ்கிலே பரக்கத்தில்லாமல் போகிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களிடம் ஒரு கேள்வி எழும்பலாம். அப்படி என்றால் அல்லாஹ்வையே தெரியாதவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் எத்தனை சொத்து சுகங்களோடோ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு இந்த உலகம்தான் சொர்க்கமாக இருக்கிறது. அதனால் அவர்கள் கொடுக்கப்படுவார்கள், பிடிக்கப்பட மாட்டார்கள். நாளை மரணத்துக்கு பின்னால் அவர்கள் பிடிக்கப்படுவார்கள், எந்த விதமான மன்னிப்பும் கிடையாது. இரண்டாவது கேள்வி எங்களுக்கு வரலாம், எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், மாற்றத்தில் இன்று நாளை என்று முன்னேறி செல்கிறார்கள், பாவங்களில் மூழ்குகிறார்கள், கணக்கெடுப்பதே இல்லை. அவர்களுக்கு என்ன அல்லாஹ் செல்வத்தை குறைத்தாவிட்டான்? கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறினார்கள், இதா ராய்தல்லாஹ யுத்தில் அபத அலா மாஆதிஹி மா யுஹிப் ஃபஇன்னமா ஹிய இஸ்திதராஜுன் சொன்னார்கள். ஒரு அடியான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கு பல ரிஸ்க்குகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது, நாளுக்கு நாள் பொருளாதாரத்தில் முன்னேறி செல்கிறான், செல்வம் கூடிக்கொண்டு போகிறது, ஆனாலும் அலா மாஆதிஹி அவன் பாவத்திலே இருக்கிறான் என்றால் யாரும் எண்ண வேண்டாம், இவன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் இவன் மீது இறக்கப்பட்டு கொடுத்துக் கொண்டே இருக்கிறான் என்று நினைக்க வேண்டாம். பைன்னமாகிய இஸ்திதராஜுன், அதுதான் இஸ்திதராஜ். இஸ்திதராஜ் என்றால் விட்டு பிடிப்பது, இவன் பிடிக்கப்பட போகிறான். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வரும் ஆயத்தை ஓதி காட்டினார்கள், பலம்மா நசூ மா ஸிக்ரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊத்து அஹதனாஹும் பக்தன் ஃபைதாஹும் முபிலிசூன். அவர்கள் எமது கட்டளைகளை, நாம் அவர்களுக்கு ஞாபகம் செய்தவைகளை, நாம் கொடுத்த உபதேசங்களை, எமது கட்டளைகளை அவர்கள் உதாசீனம் செய்த போது, மறந்த போது, புறந்தள்ளிய போது, அதனை புறமுதுகு காட்டிய போது, நாம் அவர்களை பிடித்தோம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அனைத்துடைய கதவுகளையும் நாம் திறந்து கொடுத்தோம், அனைத்திலும் பறக்க செய்தது மாதிரி நாம் காட்டினோம், எல்லாத்தையும் நாம் அவர்களுக்கு திறந்து கொடுத்தோம். எதுவரை? இதா பரிஹூபிமா ஊத்து, நாம் கொடுத்தவைகளை வைத்து அவர்கள் பெருமை அடிக்க, சந்தோஷப்பட, எம்மை மறந்து அவர்கள் பாவத்திலே மூழ்கி செல்ல ஆரம்பித்த போது, அகதுனாகும் பக்தன், திடீரென நாம் அவர்களை பிடித்தோம், பைதாகும் முபிலிசோன், அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக, செய்வது தெரியாதவர்களாக மாறிவிட்டார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் ருக்குடைய வழிகளை திறந்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கு செல்வம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்றால் நினைத்துக் கொள்ளக் கூடாது, இவரது கட்டித்தனத்தால் அது கிடைக்கிறது, அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களித்து விட்டான். நாம் அவர்களை திடீரென பிடிப்போம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்று எத்தனை பேர் நாம் கைகளில், உள்ளங்களில் கையை வைத்து கேட்போம், எம்மிடம் கொடுக்கப்பட்டிருந்த பல கோடி கணக்கான ஞாபகத்துக்களை இழந்திருக்கிறோம். அவைகளுக்கு நாம் ஒவ்வொரு காரணங்கள் சொன்னாலும், நாம் தனிமையில் இருந்து யோசித்தால், நாம் அவைகளை மீது கையில் இருக்கும் போது செய்த பாவங்கள் தான் அதற்கு காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ரிஸ்க் என்று சொல்லும் போது அல்லாவிடம் நெருக்கமாக ஒருவர் வாழ்க்கையை அமைக்கிறார், அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் அதிகம் அள்ளி கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. நபி அவர்கள் அதையும் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், இன்னமா கல்ல வகஃபா கைரும் மிம்மா கஸ்ரவ அல்ஹா சொன்னார்கள், கொஞ்சமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது, அது போதுமானதாக, அவனது தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்றால் ஹைருன், அது சிறந்ததாக இருக்கிறது. மிம்மா கசுரவ அல்ஹா, அதிகமாக கிடைத்து அவனை அனைத்தை விட்டும் மறக்கடிக்கக்கூடியவனாக மாற்றுவதை விட. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு ரிஸ்கிலே அல்லாஹ் பரக்க செய்கிறான் என்றால் அவனுக்கு கோடிக்கணக்காக அள்ளி கொடுக்க வேண்டும், அவன் பெரிய செல்வந்தனாக வாழ வேண்டும் என்பது கிடையாது. இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஸ்தஹ மின்கும் ஆமினன் ஃபீ ஸிர்மிஹி வ மாஃபன் ஃபீ ஜஸதிஹி வ இன்தஹு கூத்து யௌமிஹி கஅன்னமா ஹீஜத் லஹு அத்-துன்யா அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். சொன்னார்கள், ஒரு மனிதன் காலையிலே எழும்புகிறான், அவனுக்கு நிம்மதியாக இருப்பதற்கு வீடு இருக்கிறது, ஆமினன் ஃபீ ஸிர்மிஹி, அவனுக்கு எந்த எச்சரிக்கைகளோ, பயங்காட்டல்களோ, அச்சுறுத்தல்களோ கிடையாது, இவன் நிம்மதியாக எழும்பி இருக்கிறான், அவனது உடம்பிலே சுகம் இருக்கிறது, அவனுக்கு நோய் இல்லை. சொன்னார்கள், அன்று அவனுக்கு சாப்பிட முடியுமான ரிஸ்க் அவனிடத்திலே இருக்கிறது என்றால் அவனுக்கு முழு உலகமும் கொடுக்கப்பட்டதை போன்று என்றார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு அதிகமாக சொத்து கிடைக்க வேண்டும் என்றால் அதிலேயே ஒரு மனிதன் சில நேரம் ஓயாத கவலையில் இருந்து விடுவான், அல்லது தீராத வேலையில் மாட்டிக்கொள்வான். இல்லை என்றால் நீங்காத ஒரு சிரமத்திலே, நீங்காத கஷ்டத்திலே இவன் கைசேதத்திலே விழுந்து விடுவான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லவ் கான லிபனி ஆதம் பாதியானி மின் மாலின் லபுதகா சாலிசா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆதமுடைய மகனுக்கு இரண்டு ஓடைகள் நிறைய, பெரிய ஓடைகள் நிறைய தங்கம் இருக்கிறது, இருந்தாலும் இவன் நிம்மதி அடைய மாட்டான். லபுதகா சாலிசா, மூன்றாவது ஓடையும் எனக்கு தங்கமாக வேண்டும் என்று நினைப்பான். லா யம்லவு ஜௌஹபின் ஆதம் இல்ல துராப். சொன்னார்கள், ஆதமுடைய மகனுடைய வயிற்றை பேராசையை நிரப்புவதாக இருந்தால் அது மண் மாத்திரம்தான் நிரப்பும். மண்ணிலே கொண்டு போய் இவனை வைக்கும் போதுதான் அவன் அங்கே நிறைவு பெற ஆரம்பிக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சொத்துக்கள் அதிகரிக்க வேண்டும் என்பது அல்ல, வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். எப்படி பாவத்தில் கை வைக்கும் போதோ அங்கே ரிஸ்கிலே பரக்க தெடுபடுகின்றதோ, இதே போன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விற்கு வழிபட முடியாத ஒரு நிலைமை அவனுக்கு உருவாகிறது. ஒரு மனிதன் பாவத்தை செய்ய செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறுகின்றார்கள், அவனுடைய உள்ளத்திலே என்ன செய்கிறது, கூட்டு போடப்படுகிறது. அவன் மறக்கடிக்கப்பட்டவர்களாக, மறதியாளர்களாக மாறுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியான் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவனது உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழ ஆரம்பிக்கின்றது. எப்பொழுது இவன் தௌபா செய்து விடுகிறானோ, விலகி விடுகிறானோ பாவத்தை விட்டும், இவனது உள்ளம் சுத்தப்படுத்தப்படுகிறது. இவன் மீண்டும் சென்றால் வைநாத ஜீதீஹா, இவன் மீண்டும் அந்த பாவத்தை செய்ய நாடினால் மீண்டும் உள்ளம் கருப்பாகி விடுகிறது, இருள் அடைந்து விடுகிறது. அதற்கு பிறகு ஓலி காட்டினார்கள், கல்லா பல்ரான் ஆலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன், அவர்களது உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டன. கல்லா, இவர்களுக்கு நல்லது விளங்காது. காரணம், பல்ரான் ஆலா குலூபிஹிம், அவர்களது உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டன. மா கானு யக்ஸிபூன், அவர்கள் செய்து வந்த அந்த பாவங்களின் காரணமாக துருப்பிடித்து விட்டது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு மனிதனின் கண் குருடாக இருந்தால் அது இன்றோ நாளையோ தெரியாகலாம். இல்லை என்றாலும் அவன் நன்மாராயம் பெற்றவன் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறி காட்டினார்கள், ஒரு மனிதனுடைய பார்வை எனும் ஞாமத்தை அல்லாஹ் பறித்தால் அதற்கு பதிலாக அல்லாஹ் சுவனத்தை கொடுக்கிறான். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே கண்டறியவில்லை என்றால் கண்ணியமானவர்களே, அது கவலைக்குரிய விடயம்தான். அல்லாஹ் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்றாலும் கண்ணியமானவர்களே, அது சுவனத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளம் குருடாகிவிட்டால் நல்லது விளங்காது, கெட்டதை இவன் அறிந்து கொள்ள மாட்டான், நல்லதும் கெட்டதும் இவனுக்கு சமனாக மாறிவிடும். எப்பொழுது நல்லதும் கெட்டதும் சமனாக மாற ஆரம்பிக்கின்றதோ அவன் பாவங்களிலே முன்னேறி செல்ல ஆரம்பிப்பான். இவன் சில நேரம் பாவத்தை செய்வான், அதிலே இன்பம் என்பதற்காக அல்ல, அந்த பாவத்தை விட முடியாத நிலைமை. ஒரு கவிஞர் படித்து காட்டுகின்றார், காசுன் ஷரித்து மின்ஹா அலா லஸ்ஸத்தின், நான் ஒரு கோப்பையை அறிந்தினேன், ஒரு குடிபான கோப்பையை அறிந்தினேன், மதுபானத்தை, அது நான் இன்பத்திற்காக வேண்டி, ஓஹ்ரா சதா வைத்து மின்ஹா பிஹா, ஆனால் நான் அதற்கு பிறகு குடித்ததெல்லாம் இன்பத்துக்காக அல்ல, அதனை குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது என்ற துன்பத்திற்காக நான் குடிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனையோ நபர்கள் பாவங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பாவத்தினால் உங்களுக்கு என்ன இன்பம் என்று கேட்டால் எந்த இன்பமும் கிடையாது, ஆனால் அதனை தவிர்ந்து வாழ முடியாது என்று கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நிலைமை எப்படி ஏற்படும் என்றால், எப்பொழுது உள்ளம் இருளடைய ஆரம்பிக்கின்றதோ, உள்ளத்தின் குருடு வர ஆரம்பிக்கின்றதோ, கண்ணியமானவர்களே, நல்லதும் கெட்டதும் இவருக்கு பிரித்தறிய முடியாத நிலைமை விளங்கும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கா வர்சுகுனா இத்திபா, சொல்வார்கள், யா அல்லாஹ், எனக்கு உண்மையை நீ உண்மை என்று காட்டுவாயாக, அதனை பின்பற்றும் பாக்கியத்தையும் தந்தருவாயாக, வாரினல் பாத்தில பாத்திலா வர்சுகுனா இஜ்தினாபா, யா அல்லாஹ், கெட்டவைகளை எங்களுக்கு நீ கெட்டவை என்று காட்டுவாயாக, அதை தவிர்ந்து கொள்ள எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை, உள்ளங்கள் குருடாகி இருக்கிறது. நல்லவைகள் மனிதர்களுக்கு நல்லதாக விளங்கவில்லை, கெட்டவைகளை கெட்டதாக கண்டறியவில்லை. இதனால் அவர்கள் அதிலே முன்னேறி செல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த பாவங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, எமது இளம் சந்ததியினர் அதிலே மூழ்கி போயிருக்கிறார்கள். நாமும் இந்த பாவங்களிலிருந்து மீள வேண்டும், எமது சந்ததிகளையும் மீள வைப்பதற்கான வழிமுறைகளை நாம் காண வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் வெற்றி காணுவானே தவிர, அது வந்து அவனிடம் எதை நாம் கொடுத்தாலும் எத்தனை சொத்து சுகங்களை வாரி வழங்கினாலும் அல்லாஹ்வின் கட்டளை இல்லை என்றால் அனைத்தையும் இழந்த நிலைமையே ஏற்படும். இன்று நாம் எமது சிறார்களின் முன்னேற்றத்தை பற்றி யோசிக்கிறோம், அவர்களது எதிர்காலத்துக்காக திட்டம் தீட்டுகிறோம். எந்த கல்லூரியில் படித்தால் எனது மகன் நாலு பேருக்கு முன்னால் கண்ணியமாக இருப்பான், என்ன பட்டத்தை எடுத்தால் நாளைக்கு நாலு பேருக்கு முன்னால் எனது மகன் செல்வந்தனாக வாழ்வான், எந்த குடும்பத்தில் பெண்ணெடுத்தால் இவனுக்கு கௌரவம் கிடைக்கும் என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோம். அதே நேரம் எனது குழந்தையின் எதிர்காலம் இந்த பாவத்தில் சிக்கினால் என்ன நடைபெறும் என்பதை நாம் யோசிக்கவில்லை. அதனால் கண்ணியமானவர்களே, எந்த குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் இரவு பகலாக தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ அதே குழந்தைகள் இவர்களுடைய சந்தோஷத்திற்கு பதிலாக கவலையாக மாறிவிடுகிறது. ஒரு முட்டையை எடுத்து நாம் கோழிக்கு அடை வைத்தால் அந்த முட்டையிலிருந்து கோழி வரும்போது அந்த முட்டை வெறும் கோதாக மாறிவிடுகிறது. இதே போன்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அதற்காக வேண்டிய அனைத்து தேவைகளையும் செய்து தேவைகளை நிறைவேற்றி நோய்களை கவனித்து அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி பேராக்கி சமூகத்தில் பேசப்பட தகுந்த ஒருவனாக கொண்டு வரும் போது இவர்கள் இரண்டு பேரும் கட்டிலுக்கு பாரமாகி விடுகின்றார்கள். அந்த நேரத்திலே தீனில் கொடுக்கவில்லை என்றால் கண்ணியமானவர்களே, எந்த கண் குளிர்ச்சிக்காக நாம் குழந்தைகளை வளர்த்தோமோ அதே குழந்தைகள் எமது கண்ணீருக்கு காரணமாக மாறிவிடும். இதற்கு காரணம் என்ன? நாம் சிறிய வயதிலே அவர்களுக்கு தீனை படிப்பிக்கவில்லை. சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? அவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தவரே சிறந்தவர் என்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எமது குழந்தைகளின் தீனுடைய கல்விக்கு நாம் எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாம் வரலாற்றை எடுத்து பார்க்கலாம், எமது தீனுடைய அறிவு இது மதரசாக்களில் மாத்திரம் கொடுக்கப்பட்டதல்ல என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய குர்ஆன் மதரசா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட தீனுடைய அறிவு. அங்கே அந்த குழந்தைகள் எதனை படித்துக் கொண்டார்களோ அதுதான் அவர்களது வாழ்க்கையில் முற்றுமுழுதாக உதவியாக அமைந்தது என்று கூட நாம் நினைத்து பார்க்கலாம். எத்தனையோ பேர் தொழுகையில் ஓதக்கூடிய அத்தகையார், பாத்திகா, குனூத் இவைகளெல்லாம் எங்கு படித்தது தெரியுமா? அந்த குர்ஆன் மதரசாவிலே ஹஜரத்திடம் படித்ததுதான். இன்று பல பட்டங்கள் பெற்று பல மனிதராக பல முன்னுக்கு நின்றாலும் அவருக்கு தொழுகையில் உதவுவது அந்த படித்த விடயங்கள் தான். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் மதரசா என்பது இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே இதனை ஆரம்பித்து விட்டார்கள். மதீனாவிலே ஆமிர் பின் அப்துல்லா ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சிறுவர்களுக்கான இந்த குர்ஆன் மதரசாவை, அதாவது மக்தப் என்று சொல்வார்கள் அல்லது மக்காத்தீப் என்பார்கள் அல்லது அரபிலே குத்தாப் என்று சொல்வார்கள், இதிலே கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதே போன்று கூஃபாவிலே மற்றொரு சஹாபி ஹைரத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சிறுவர்களின் தர்பியாவிற்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இதே போன்று லஹாக் பின் முஜாஹிம் ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி அவர்கள் கூஃபாவிலே இந்த சிறுவர்களுடைய தர்பியாவை கவனித்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களது மதரசாவில் மாத்திரம் 3000 குழந்தைகள் படித்ததாக வந்திருக்கிறது. எனவே இன்று அந்த குர்ஆன் மதரசாக்கள் தான் எமக்கு பெருமதி இல்லாமல் போய்விட்டது. மாணவன் ஸ்கூலுக்கு போகவில்லை என்றால் நாம் எத்தனை சண்டை பிடிக்கிறோம், எப்படி சரி அவனை அனுப்ப விரும்புகிறோம். ஆனால் அவன் குர்ஆன் மதரசாவுக்கு செல்லவில்லை என்றால் அவனுக்கு நாமளே காரணம் சொல்லி அவனை ஆறுதல் படுத்துகிறோம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாம் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் மேற்கித்தியர்களோ ஆங்கிலேயர்களோ இஸ்லாமிய சமூகத்தை வழிகெடுக்க நினைத்த போது முதல் முதல் அவர்கள் கை வைத்தது எதில் தெரியுமா? இந்த குழந்தைகளின் நாம் இன்று சொல்லக்கூடிய குர்ஆன் மதரசா என்று சொல்கிறோமே அதில் தான் முதலாவது கை வைத்தார். ஏனென்றால் இன்று அவன் சிறுவன், நாளை வாலிபன், இன்னும் சில நாட்களில் அவன் ஒரு சமூகத்தின் தந்தை. இன்னும் பொறுக்கும் போது அவன் சமூகத்தின் தலைவனாக மாறுகிறான். இவனை அடிப்படையிலிருந்து நாம் தீனை கலத்தி விட்டால் இவன் பெரியவனாகி இவன் நல்லவனாகி வந்த பிறகு இவனிடம் போய் தீனை சொல்லும் போது அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒன்று நான் யார் என்ற பெருமை, இரண்டாவது அதை ஏற்றுக்கொள்ளும் பருவம் அவனுக்கு தாண்டிவிட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் வரலாற்றை எடுத்து பார்க்கலாம். இந்தியாவிலே முகலாயர்கள் ஆட்சி செய்த போது இஸ்லாமியர்கள் அதனை அழிக்க வந்த நேரம் முதல் முதல் இவர்கள் கை வைத்தது இந்த மக்தப்களில் தான், இந்த குர்ஆன் மதரசாக்களில் தான். அந்த குர்ஆன் மதரசாக்கள் வெறுமனே குர்ஆனை மட்டும் கற்றுக் கொடுக்கும் இடங்களாக இருக்கவில்லை. குழந்தைகளுக்கு ஹதீஸ்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக, பிக்குகளை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக, சிறந்த அகீதாவை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக, மொழிகளை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக, இப்படி அனைத்தும் ஒரு குழந்தைக்கு தேவையான விடைகளை கற்றுக்கொள்ளும் இடமாகத்தான் அந்த மக்தபுகள் இருந்தது. கண்ணியமானவர்களே, இன்று இவ்வளவு பாவக்கரைகளில் உலகம் மீண்டும் மூழ்கி போயிருக்கிறது. இன்று நாம் அந்த பாவங்கள் இருந்து தௌபா செய்ய வேண்டும், மீண்டு கொள்ள வேண்டும். எமது சிறார்களுக்கு சரியான ஒரு தர்பியாவை, சரியான அவர்களது எதிர்காலத்திற்கான வழியை காட்டிக் கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் நாம் வெறுமனே உலக கல்வியை மாத்திரம் அவர்களுக்கு நாம் கொடுத்தால், கண்ணியமானவர்களே, எந்த சொத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே அனைத்து முடிந்துவிடும். மூன்று விடயங்களை தவிர அவைகள் சதக்கா ஜாரியா என்றார்கள். அதில் ஒன்றுதான் தந்தைக்காக கையேந்து துவா செய்யும் குழந்தை என்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் கேட்டால், எத்தனையோ பேர் நாம் கை சேதப்படுகிறோம், நாம் அழுகிறோம், எமது அழுகையை வெளியே சொல்லிக் கொள்ள இயலாமல் இருக்கிறது. வெளியிலே சந்தோஷம் போன்று காட்சி அளிக்கிறோம், எமது உள்ளத்திலே உள்ள கவலைகள். எத்தனை ஆசைகளோடு வளர்த்த குழந்தை இன்று என்னையே எதிர்க்கிறான். நான் வயோதிகம் அடைந்த போது என்னையே இவன் துரத்துகிறான், ஏன் என்னை இவன் மதிக்கிறான் இல்லை என்று நாம் அங்கலாய்க்கிறோம், உள்ளத்தால் அழுகிறோம். கண்ணியமானவர்களே, நீங்கள் அந்த குழந்தைக்கு சிறிய வயதிலே இதை கற்றுக் கொடுத்தீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு குழந்தைகள் 7 வயதாக இருக்கும் போதோ நீங்கள் தொழுகையை கற்றுக் கொடுங்கள் என்று எத்தனை பேர் நாம் அதிலே கவனம் செலுத்துகிறோம் சொன்னார்கள். 10 வயதையும் தாண்டி அவர்கள் தொழவில்லை என்றால் அவர்களை சற்று கண்டித்தாவது தொழவையுங்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுங்கள். அவர்களை பர்ணகோகம்பில் மவாஜி ஒரே இடத்தில் நீங்கள் தூங்க வைக்க வேண்டாம். அவர்களுடைய படுக்கைகளையும் நீங்கள் விரிப்புகளையும் பிரித்து பிரித்து போடுங்கள், ஒழுக்கத்தை கற்பீங்கள் என்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாம் எமது பாவங்களிலிருந்தும் தௌபா செய்வோம். புனித ரமலான் இம்மை முன்னோக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபில் இருந்தே துவா கேட்பார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபையும் ஷஅபையும் எனக்கு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாயாக, ரமலானில் வாழும் வரை என்னை வாழ வைப்பாயாக என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, பாவங்கள் இருந்து நாம் மீட்சி பெறுவோம். அல்லாஹ் மிகவும் இரக்கம் உள்ளவன். ஒரு அடியான் தௌபா செய்யும் போது அவனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எமது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ன தெரியுமா? நாம் பாவங்களிலிருந்து தௌபா செய்வோம். இதே போன்று எமது குழந்தைகளின் சரியான ஒரு தர்பியாவிற்கு நாம் ஏற்பாடு செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவரது பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், உனக்கு விருப்பமானவர்களாக வாழ்ந்த அதே நிலைமையில் மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், சிறந்த ஒரு இஸ்லாமிய சமூகத்தை எமக்கு தருவாயாக. யா அல்லாஹ், கேள்வி கணக்கு இந்த சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. எங்களது வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.